வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் விஜயானந்த் அங்கிள் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் அசோக சக்கரவர்த்தி, அசோகா த கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அசோக சக்கரவர்த்தியோட வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமானது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கதையின் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அசோக சக்கரவர்த்தியை அசோகா த கிரேட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? எவ்வளவோ அரசர்கள் ஆண்டிருக்காங்க, ஆனால் அசோகாவை மட்டும் அசோகா த கிரேட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மௌரிய பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடிய மௌரியா எம்பையர், இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டே இந்தியாவுக்கு மேலே ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அப்புறம் இந்த பக்கம் பங்களாதேஷ் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு பெரிய தேசமாக இருந்தது. அதில் பிந்துசாரா அப்படிங்கிற அரசனுக்கு பாடலிபுத்ரா அப்படிங்கிற நகரத்தில் பிறந்தவர் தான் அசோகர். அசோகருடைய அப்பா வந்து பிந்துசாரா, அவருடைய அப்பா வந்து சந்திரகுப்த மௌரியா. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும், எஸ், சந்திரகுப்த மௌரியா அப்படிங்கிற புகழ்பெற்ற அரசனோட பேரன் தான் அசோகா. அசோகர் வந்து பிறந்தப்போ ஒன்றும் அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற குழந்தையாக இல்லை. பிந்துசாராவுக்கு 100 குழந்தைங்களுக்கு மேலே இருந்தாங்க. அதில் அசோகர் வந்து கடைசியில் தள்ளப்பட்ட குழந்தை. ஏன்னா அசோகர் வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்ணுக்கு பிறந்த பையன் கிடையாது. நம்மளை மாதிரி ஒரு நார்மலான ஃபேமிலியில் பிறந்த ஒரு பெண்ணு அரசன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பெண்ணுக்கு பிறந்த பையன்தான் அசோகர். அசோகர் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான ஆள் கிடையாது, ரொம்ப சாதாரணமாகவே இருப்பார். இதனால் அரசனுக்கு தன்னுடைய மற்ற மகன்களை விட அசோகரை குறைவாக தான் பிடிக்கும். இதுவே அசோகருக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருந்தது. ஆனால் அசோகர் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தார். பிந்துசாராவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 100 சகோதரர்களோட அசோகர் போட்டி போட்டு சண்டையிட்டு அவங்க எல்லாத்தையும் கிட்டத்தட்ட கொன்று அதுக்கு பிறகு தான் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அசோகர் ஆட்சிக்கு வந்ததும் அவர் தன்னுடைய தேசத்தை ஒரு விரிவுபடுத்துறதுல ரொம்ப கவனம் செலுத்தினார். அப்போது அசோகருக்கு போட்டின்னு யாரும் கிடையாது. அவர் போகிற இடங்களில் எல்லாத்துலேயும் அசோகரை வரவேற்று அவருக்கு மரியாதை செஞ்சு அடிபணியிறவங்களாக தான் இருந்தாங்க. ஆனால் கலிங்கா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருந்தது, ஒரு குட்டி நாடு. அது எங்கே இருந்தது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரிசா, அப்புறம் ஆந்திராவோட வடக்கு பகுதி, நார்தன் ஆந்திரா அண்ட் ஒரிசா, அதுதான் கலிங்க தேசம். அந்த தேசத்தை வந்து மகாபத்மநாபா அப்படின்னு ஒரு அரசர் ஆண்டு வந்தார். அவர் மிக சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவர் ஆட்சி செஞ்சாருங்கிறத விட கலிங்காவோட கல்ச்சரே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க கடல் கடந்து போய் வியாபாரம் பார்க்குறவங்க, மற்றபடி நாட்டை ரொம்ப அழகாக நிர்வகிக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, அமைதியான நாடாக, ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டாக, நல்ல ஷெய்ப்பாக இருந்த நாடு தான் அந்த கலிங்கா. அந்த கலிங்க தேசத்தை அசோகருடைய தாத்தாவான சந்திரகுப்த மௌரியா இருக்கார் இல்லையா, அவரே வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போயிட்டார். அப்படிப்பட்ட கலிங்க தேசத்தை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அசோகர் அந்த கலிங்க தேசத்தை நோக்கி படையெடுத்து போனார். இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் அசோகரோட கட்டுப்பாட்டில் வராத இன்னும் சில குட்டி நாடுகளில் பார்த்தீங்கன்னா, கலிங்கா தவிர தமிழ்நாடு, கேரளா, கொஞ்சம் கர்நாடகா, இந்த பக்கம் நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் பார்ட் இருக்கு இல்லையா, அதுவும் அசோகாவோட கண்ட்ரோலில் கிடையாது. இப்போது கலிங்க தேசத்துக்கு வருவோம். அசோகர் கலிங்க தேசத்து மேலே போர் எடுத்து போனார். அசோகருடைய படை வந்து மிகப்பெரியது, 600,000 வீரர்கள், 30,000 குதிரை வீரர்கள், அப்புறம் 10,000 யானை வீரர்கள், யானை படை. இவ்வளவையும் எடுத்துட்டு ஒரு குட்டி நாடை பிடிக்கிறதுக்கு போகிறாரு அசோகர். ஆனால் அங்கே இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா பத்மநாபா. அவருடைய மக்கள் வந்து வெறித்தனமானவங்க, அவங்க எதையும் அவ்வளோ சாதாரணமாக விட்டு கொடுக்குறவங்க கிடையாது. மிக மிக ஒரு வீரம் பொருந்தியவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு தங்களுடைய நாடை விட்டு கொடுக்கறதுல இஷ்டமே கிடையாது. அவங்க எதிர்த்து போரிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போர் வந்து பல வாரங்கள் மாதங்கள் கடந்து வருஷங்கள் கூட ஆயிருக்கலாம், அவ்வளோ நாள் நடந்தது. ஏன்னா அசோகரால் அவ்வளோ ஈஸியாக கலிங்க போற ஜெயிக்க முடியலை. கடைசியில் என்னாச்சு, அசோகர்கிட்ட இருந்தது பெரிய படை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கலிங்க வீரர்கள் அத்தனை பேரையும் வெட்டி சாய்ச்சிட்டு, கிட்டத்தட்ட 100,000 கலிங்க வீரர்களை வெட்டி சாய்ச்சிட்டு, கடைசியில் அசோகரோட பகுதியிலையும் கிட்டத்தட்ட 30,000 வீரர்கள் இறந்ததா சொல்கிறாங்க. இது தவிர பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், இப்படி ஏகப்பட்ட இழப்பு. போர் முடிஞ்ச பிறகு அசோகர் வந்து அப்படியே வலம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டார். அவர் பார்த்த காட்சிகள் எதுவுமே அவருக்கு பிடிக்கலை. ஏன்னா அந்த போர் அவ்வளோ கொடூரமாக இருந்தது. இடிந்து விழுந்து கிடந்த வீடுகள், இது தவிர எரிந்து கொண்டிருந்த மக்களோட வீடுகள், எங்கே பார்த்தாலும் தரையெல்லாம் பிணங்கள், பிணங்கள், பிணங்கள். பொதுமக்கள், வீரர்கள், கணவனை இழந்த மனைவிகள் கதறிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. தன்னுடைய மகனை பறி கொடுத்த தாய் கதறிக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. தனக்கு ஆதரவாக இருந்த ஒரே ஒரு மகனை இழந்த ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. தன் தாய் இறந்து போனது கூட தெரியாம தன்னோட தாய்கிட்ட பால் குடிக்க முயன்று கொண்டிருந்த ஒரு குழந்தையை பார்த்தாரு. தனக்கு வழக்கமாக பால் வழங்கக்கூடிய தன்னுடைய தாய் இறந்து கிடக்கிறது கூட தெரியாம ஒரு கன்றுக்குட்டி தன்னுடைய தாயான பசுவோட மார்பிளில் வடிஞ்சுக்கிட்டு இருந்த ரத்தத்தை நக்கி சுவைச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. இதை பார்த்ததும் அசோகர் ரொம்பவே நொந்து போயிட்டாரு. இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு அவசியமா? இதுக்கெல்லாம் காரணம் யார்? நான் படையெடுத்து வந்ததுனால தானே இது ஆச்சு. நான் மட்டும் படையெடுத்து வரலை அப்படின்னா இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கவே நடந்திருக்காது இல்லையா? இனிமேல் வாழ்க்கையில் நான் போர் செய்யவே போகிறதில்ல, யாரை எதிர்த்தும் போர் செய்ய போகிறதில்ல, எந்த நாட்டையும் நாம் கைப்பற்ற முயற்சி செய்ய போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த முடிவை அன்னைக்கு எடுத்தார் அசோகர். அந்த முடிவை எடுத்தது மட்டும் இல்லாமல் அசோகர் என்ன பண்ணார்னா, அடுத்து அவர் ஆண்ட பகுதிகள் எல்லாத்துலேயும் அமைதியை நிலைநாட்டுறதுக்காக புத்தருடைய வழிகளை பின்பற்றி பற்பல முயற்சிகளை எடுத்தார். புத்திசத்தை நிறைய பரப்பினார். அசோகர் மக்கள் சுகமாக வாழ்கிறதுக்கான எல்லா வழிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். சாலையோரங்களில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நிறைய மரங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது அசோகர் தான். சாலையோரங்கள் எல்லாம் மரங்களை நட்டார். அங்கங்கே மக்கள் இளைப்பாறும்போது குடிக்கிறதுக்கு நீர் தேங்கக்கூடிய வகையில் குளங்களை வெட்டினார். இந்த மாதிரி மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் அசோகர். அது மட்டும் இல்லாமல் அசோகருக்கு மகேந்திரன் அப்படின்னு ஒரு பையன் இருந்தார், சங்கமித்ரா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. ரெண்டு பேரையும் நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு அனுப்பி புத்தருடைய கொள்கைகளை பரப்பினார். அமைதியாக வாழ்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு மக்களுக்கெல்லாம் போதிக்க செஞ்சார். இப்போது நமக்கு ஒரு விஷயம் விளங்கியிருக்கும், அதாவது அரச குடும்பத்தில் பிறந்தோமா, நாட்டை ஆண்டோமா, நல்லா ஜாலியாக புலவர்கள் பாட கவிதைகள் கேட்டோமா, ஆட்டம் பாட்டங்களை ரசித்தோமா, பக்கத்து நாட்டை கைப்பற்றினோமா, நாட்டை அங்கே உள்ள செல்வங்களை கொள்ளையடித்தோமா, நம்மளுடைய நாட்டை வளமாக்கணுமா அப்படின்னு இல்லாமல், இந்த மாதிரி ஒரு போருக்கு பிறகு அதனால் கிடைக்கக்கூடிய லாபத்தை மட்டுமே பார்த்து சந்தோஷமடையாமல் அதனால் ஏற்பட்ட நஷ்டங்களை பார்த்து மனசு திருந்தின ஒரே மகாராஜன் அசோகர் தான். அதனால தான் அசோக சக்கரவர்த்தியை அசோகா த கிரேட் அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. அசோகருடைய குறிப்புகள், அதாவது அசோகர் இந்த கலிங்க போருக்கு பிறகு அவரே செதுக்கி வச்ச பல கல்வெட்டுக்களில் இதனுடைய குறிப்புகள் எல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் நிறைய விஷயங்களை வரலாற்று அறிஞர்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. சரி குழந்தைகளே, இப்போ நீங்கள் இந்த அசோகருடைய கதையை கேட்டு ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் பார்த்து அதிலிருந்து நாம் கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு நம்மளை சரிப்படுத்திக்கிட்டோன்னா நம்ம அடுத்த லெவலுக்கான ஒரு மனிதர்களாக மாற முடியும். அதாவது மனிதர்களாக பிறந்ததே சிந்திக்கிறதுக்கு தான். அப்படி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத அசோகர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்குவோம். நன்றி, வணக்கம்.